நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே ஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை இன்றைய சத்சங்கம் வளமை போல சாதகர்களிடம் இருந்து வந்த கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. இன்று நான்கு கேள்விகள் வந்திருக்கின்றன. முதலாவது கேள்வியிலிருந்து அதை எடுத்து சிந்திப்போம். ஒரு அன்பர் ரெண்டு கேள்விகளை அனுப்பியிருக்கின்றார். ஆனால் ரெண்டு கேள்விகளையும் குணங்களை அடிப்படையாக வைத்து அனுப்பியிருக்கின்றார். குணம் என்று சொன்னால், இப்போது நாங்கள் குணத்தத்துவம் படித்திருக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். அந்த குணத்தத்துவ சைவ சித்தாந்த கேள்வியாக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை கேள்வியாக அனுப்பியிருக்கின்றார். அது குணம் சார்ந்த உரையாக எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று. அவருடைய கேள்வி என்னவென்றால், நான் சாதனை செய்து கொண்டிருக்கின்றேன் 3 வருடங்களாக. இருப்பினும் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உலகியல் வாழ்க்கையில் இந்த கோபத்திலிருந்து முற்றாக விலத்த முடியவில்லை. கோபம் எப்போது வருமென்று தெரியவில்லை, ஆனால் வருகின்றது. வரும்போது துன்பப்படுகின்றேன். அதிலிருந்து விலத்த வேண்டும் என்பதை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து, அதாவது ரஜோ குணத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும், கூடுதலாக சத்துவ குணத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுத்திறன் பெற்றுக்கொண்டு வருகின்றேன். இருப்பினும் அந்த கோபத்திலிருந்து விலத்த முடியவில்லை முழுமையாக. அதற்கு ஏதாவது கருத்து சொல்லுவீர்களா என்று ஒரு கேள்வியும், அடுத்த கேள்வியாக, அப்படி அதிலிருந்து நாம் விலத்திவிட்டு என்னுடைய குணம் சத்துவ குணமாக இருக்குமாக இருந்தால் நான் என்னுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைந்து விட முடியுமா, அதாவது இறைவனின் திருவடி கிடைத்து விடுமா என்பது அடுத்த கேள்வி. இந்த ரெண்டுக்கும் சேர்த்து விடை காணுவோம். முதலாவது கேள்வி கோபம். ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், நீங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு வருகின்றீர்கள். இந்த குணம் என்பது எங்களுக்கு, இந்த 3 குணமும் எப்பவுமே இருக்கு. இந்த 3 குணத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், சத்துவ குணம்தான் நல்லது, ரஜோ குணமோ தமோ குணமோ அவ்வளவு உகந்ததல்ல என்று தெரிந்தாலும் இந்த 3 குணங்களும் எங்களுக்குள்ளேயே இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் எந்த குணம் மேலோங்கி இருக்கின்றதோ அந்த குணம்தான் உங்களை அந்த செயலில் ஈடுபடுத்தும் போது உங்களுடைய செயல்பாட்டை செய்யும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த கோபம் என்பது சைவ சித்தாந்த பேராசிரியர் அழகாக கொடுத்திருக்கின்றார் ஒரு உபமானம், ஒரு தீப்பந்தத்தை போன்றது என்று சொல்லுவார். அது தீப்பந்தம் என்றால் என்ன? அதாவது இந்த கோபம் வரும்போது அது மற்றவர்களை துன்புறுத்தும், துன்பப்படுத்தும். அதே நேரம் தன்னையும் அது துன்பப்படுத்தும் அந்த கோப நிலைக்கு பிறகு. ஆகவேதான் தீப்பந்தத்தை உபமானமாக தன்னுடைய பேச்சில் அவர் கொடுத்திருக்கின்றார். தீப்பந்தமும் அதே போல்தான், எரியும் போது அது மற்றவற்றை எரிக்கும், ஆனால் மற்றவற்றை எரிந்து கொண்டிருக்கும் போது தானும் எரிந்து சாம்பலாகிவிடும் தீப்பந்தம். ஆகவே இந்த கோபம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம், வாழ்க்கையில் நாங்கள் விலத்த வேண்டிய விடயம். ஆனால் அது எந்த நேரத்தில் வரும் என்பது எங்களுடைய பக்குவ நிலையை பொறுத்தது. அந்த பக்குவ நிலையை கூட்டித்தான் இந்த கோபத்திலிருந்து நாங்கள் விடுபட முடியும். அதற்கு அவருடைய இரண்டாவது கேள்வி உதவி செய்கின்றது. அதாவது அவர் சொல்லு கேட்கின்றார், சத்துவ குணத்தில் இருக்கும் போது ரஜோ குணமே மேல்படாத நிலையில் வாழ்ந்து கொண்டு வந்தால், ஓ வாழ பழகிவிட்டால், அல்லது சாதனையால் அந்த நிலையை எட்டிவிட்டால், முழுமையாகவே சத்துவ குணத்தில் தான் இருந்து இருப்பதற்குரிய ஒரு நிலை எய்திவிட்டால் இறைவன் திருவடியை காட்டுமா என்று. அதுவும் இல்லை. சத்துவ குணம் உங்களுக்கு இறை திருவடிக்கு செல்லும் வழியை காட்டுமே தவிர இறைவன் திருவடியில் கொண்டே விடாது. உங்களுடைய சாதனை தான் மிகவும் முக்கியம். இறைவன் திருவடியை பற்றுவதற்கு சத்துவ குணம் இன்றியமையாதது, அது உதவியாக இருக்கும். ஆனால் சத்துவ குணத்தில் மாத்திரம் இருந்துவிட்டால் இறைவன் திருவடியை பிடித்து விடலாம் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். சத்துவ குணம் எதற்கு துணை போகின்றது? உங்களுடைய சாதனைக்கு துணை போகின்றது. இப்படியான கோபச் செயல்களில் என்று இந்த அன்பர் சொன்ன இடங்களிலெல்லாம் உங்களை பாதுகாக்கின்றது, உங்களுடைய சாதனையை மெருகூட்டுகின்றது. அந்த சாதனையால், பாபாஜியின் அருளினால், கிரியா சாதனை செய்யும் சாதகர்களே, நீங்கள் அந்த சாதனையில் மேலே மேலே போவதற்கு இந்த சத்துவ குணம் மிகவும் தூண்டுதலாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் இறைவன் திருவடியை அடையலாமே தவிர, சத்துவ குணத்தில் வாழ்ந்துவிட்டால் மாத்திரம் இறைவன் திருவடியை அடைய முடியாது. அதை பேராசிரியர் மிகவும் அருமையாக சொல்லுகின்றார். அது வீட்டை காட்டும் என்று சொல்லுவார். ஆனால் வீட்டை அடைவது உங்களுடைய சாதனையை பொறுத்தது. ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கும் இந்த குணங்களை வைத்து இன்று விடை கண்டோம். அடுத்த அன்பர் கேட்ட கேள்விக்கு போகின்றேன். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அதுவும் வாழ்க்கையோட சம்பந்தமானதுதான். இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்து கொண்டு வருகின்றேன். ஆனால் இவற்றை நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த கருத்துக்களை, இந்த அறிவுத்திறனை நான் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆனால் அதை தொடங்கி இருக்கின்றேன். அது எவ்வளவு தூரம் சாத்தியம், எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது அவருடைய கேள்வி. இது ஒரு கேள்வியில் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருந்தாலும் ஆழ்ந்து பார்க்கும் போது இதற்கெல்லாம் விடை கிடைத்தால்தான் எங்களுடைய சாதனையை நாங்கள் மெருகூட்டலாம். நிச்சயமாக உங்களுக்கு அறிவுத்திறன் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஆனால் செயல்திறன், செயலாக்கம் இருக்க வேண்டும் அந்த அறிவிலிருந்து. அந்த செயலாக்கம் இல்லை என்றால் உங்களால் எவ்வளவு காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு இதனால் வரலாம் என்பதை கூற முடியாது. அதற்கு கூட பேராசிரியர் நல்லொரு விளக்கம் கொடுக்கின்றார். அது என்னவென்றால், உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையில் முந்தியும் ஒரு முறை கூறியிருக்கின்றேன் என்று நினைக்கின்றேன். பாடசாலை வாழ்க்கையில் நீங்கள் பாடங்களை படித்து அறிவுத்திறனை எடுத்து பரீட்சை எழுதுகின்றீர்கள், பரீட்சையில் நல்ல புள்ளிகள் வேண்டுகின்றீர்கள். அது பாடசாலை வாழ்க்கை. ஆனால் உங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய பரீட்சை முடிந்த பின்தான் உங்களுக்கு பாடம் கிடைக்கின்றது. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அதாவது உலகியல் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்தா பிறகுதான் அதிலிருந்து உங்களுக்கு அந்த பாடம் கிடைக்கின்றது. பாடசாலையில் பாடம் கிடைத்த பின்தான் பரீட்சை. உலக வாழ்க்கையில் பரீட்சை முடிந்த பின்தான் பாடம். ஆனால் நாங்கள் இங்கே எங்கே தவற விடுகின்றோம் என்றால், என்பரே, எல்லோருக்கும் இது பொருந்தும். நாங்கள் பாடங்களை பரீட்சைகள் நடக்கின்றது வாழ்க்கையில், ஆனால் நாங்கள் அந்த பரீட்சை முடிந்து அதில் வரும் பாடங்களை முழுமையாக எடுத்து அதை எங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி எங்களுடைய அடுத்த நிலைக்கு போவது மிகவும் குறைவு. அந்த பரீட்சைகளை எதிர்நோக்கின்றோம், துன்பப்படுகின்றோம், இன்பப்படுகின்றோம், ஆனால் அதில் வந்த பாடங்களை எடுத்து அதன்படி அடுத்த நிலையில் அப்படியான ஒரு பிழையை விடாமல் எங்களுடைய வாழ்க்கையை அமைப்போம் என்பது நிர்ணயமாக நாங்கள் செய்வதில்லை. சில விடயங்களில் செய்கின்றோம், சில விடயங்களில் இல்லை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில், எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை, உங்கள் வாழ்க்கை பரீட்சை, அதாவது வாழ்க்கையில் நடக்கும் விடயங்களை, நடந்த விடயங்களிலிருந்து நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகின்றீர்களோ அந்தளவு தூரத்துக்கு உங்களுடைய காலம் குறைவாக இருக்கும் நல்லொரு நிலைக்கு வருவதற்கு. இது சாதகர்களுக்கு மிகவும் முக்கியமான விடயம். வாழ்க்கையில் அடிபட்டால் மாத்திரம் காணாது, அடிபட்டதில் இருந்து அதை உள்நோக்கி சென்று ஒவ்வொரு அடிபட்ட விடயத்திலும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நீங்கள் படிக்கலாம். அந்த படிப்புத்தான் உங்களை நல்லொரு நிலைக்கு கொண்டு செல்லும். அதனால் தான் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். சைவ சித்தாந்தத்தினால் அடிப்படை வாழ்க்கையின் அறிவுத்திறன் வருகின்றது. ஆனால் வெற்றி பெறுவது எப்போதென்றால், அந்த அறிவுத்திறன் மாத்திரம் காணாது, அது செயலாக்கமாக இருக்க வேண்டும். அந்த செயலாக்கம் இருந்தால்தான் அதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அறிவை வைத்து, அந்த செயலாக்கத்தில் இருந்து கிடைக்கும் அறிவை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருங்கமைக்க வேண்டும். பாடத்தில் மாத்திரம் படித்துவிட்டு அதை செயல்படுத்துவது என்றால் அது நீங்கள் கூடுதலாக முழுமையாக அதை செய்ய மாட்டீர்கள். ஆகவேதான் உங்களுடைய பிராப்த வினையுடன் நாங்கள் இந்த பிறப்புக்கு வந்திருக்கின்றோம். அது இறை செயலில் கூட அந்த வினைகளை நாங்கள் செயலாற்றுவதற்காகத்தான் இந்த உடல் தனு கரண புவனங்களை தந்து அது செயல்பட வைத்திருக்கின்றார். ஏனென்றால் ஆன்மாவை ஈடேற்றுவதற்கு அதுதான் மிகவும் சுருங்கிய அற்புதமான கருத்து, எண்ணத்திற்கு இதெல்லாம் நடக்கின்றது என்பதற்கு அது அந்த அன்பருக்கு நான் சொல்லும் விடை என்று. இன்னொரு அன்பர் கேட்டிருக்கின்றார். அவர் சிறிய காலத்திற்கு முதல்தான் யோகத்தில் பங்கு பெற்று தொடங்கியிருக்கின்றார். 3 மாதங்கள் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய சங்கத்தில்தான். அவருடைய கேள்வி, நாங்கள் இந்த சூரிய நமஸ்கார செய்கின்றோம் ஐயா, கைகளை தலைக்கு மேலே கூப்பி அந்த சூரிய நமஸ்காரத்தை தொடங்குகின்றோம். ஒரு சிறிய கேள்வி மனதில் வந்து எழுந்திருக்கின்றது. நாங்கள் தலைக்கு மேலே கூப்பி அந்த ஆசனத்தை தொடங்குகின்றோம். தலைக்கு மேலே அப்படி கைகளை கூப்பி தொடங்குவதற்கு ஏதாவது காரணங்கள் உண்டா என்பது அவருடைய கேள்வி. நிச்சயமாக உண்டு. சைவர்களாகி இருப்பவர்கள் எல்லோரும் கோவிலுக்கு செல்லும் போதும் இறையை வழிபடும் போதும் தலைக்கு மேலே கூப்பி வழிபடுவோம், தொடங்குவோம். தீபாராதனை காட்டும் போதும் தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி வணங்குவோம். அதுதான் முறை. அதற்குரிய காரணம் என்னவென்றால், தலைக்கு மேலே ஒரு இடம் இருக்கின்றது, சகசார சக்கரத்திற்கு மேல், அதாவது உச்சி தலைக்கு மேல், ஒரு 12 அங்குலத்திற்கு மேல், பிரம்ம ரந்திரம் என்று சொல்லப்படும் ஒரு இடம் இருக்கின்றது. அங்குதான் சிவசக்தியின் கூடல் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, கிரியா யோகம் சொல்கின்றது, எல்லா சித்தர்களும் சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த பிரம்மரந்திரத்தை நோக்கி, அந்த சிவசக்தியை நோக்கி நாங்கள் வணங்குவதுதான் தலைக்கு மேலே கையை கூப்பி வணங்குவது. ஆகவே கிரியா யோகத்தில் அதை நாங்கள் துவக்கமாக சூரிய நமஸ்காரத்தில் செய்கின்றோம். ஆகவே அந்த அன்பர் கேட்டதற்குரிய பதில் அந்த பிரம்மராந்திரா. ஆனால் எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள், அது அண்டத்தில் இருக்கும் பிரம்மராந்திரம், அதை பிண்டத்தில் எங்கென்று அவர் தன்னுடைய சிவநடனம் மூலம் அதை காட்டுகின்றார். பாபாஜியின் சிவநடனத்தை பார்த்தீர்கள் என்றால், தாண்டவ நடனத்தை, அவர் வலது காலுக்கு கீழ் தன்னுடைய இடது காலால் தொடுகின்றார். அதை வொய்சப் பாபாஜியில் அதற்குரிய விளக்கத்தை நீலகண்டன் அவர்களுக்கு, யோகி ராமையா அவர்களுக்கும் கொடுக்கின்றார். மக்களுக்கு கொடுப்பதற்கு, அதாவது அவருடைய இடதுகால் பெருவிரல் வலது காதின் கீழ் தொடுகின்றது. அந்த இடத்தில்தான் உடலில் சூட்சுமமாக அந்த பிரம்மரந்திரம் இருக்கின்றது என்று. ஏனென்றால் எங்களுடைய உடல் தத்துவமே அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கின்றது. ஆகவே அண்டத்தில் இருக்கும் பிரம்மரந்திரமாகிய தலை உச்சிக்கு மேல் 12 அங்குல தூரத்தில் இருக்கும் என்று சொல்லப்படும் பிரம்மரந்திரம் உடலினுள் வலது காதுக்கு கீழ் உள்ளது என்று பாபாஜியின் கிரியா சாதகர்களுக்கு அதை கொடுக்கின்றார் மிகவும் ரகசியமான முறையில். ஆகவே அந்த உணர்வு நிலைகளுக்கெல்லாம் எங்களுடைய பயிற்சியில் போகும் போது நாங்கள் அதை உணரலாம். மேலதிக பயிற்சியில் செல்லும் போது என்பது குருமார்களாலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அன்பர் கேட்ட அந்த கேள்விக்கு இதையும் நான் ஒரு இணைப்பாக இணைத்திருக்கின்றேன் என்று, ஏனென்றால் சாதகர்களுக்கு அது தெரிய வேண்டும். எல்லா சாதகர்களும் பாபாஜியின் தாண்டவத்தை வொய்சப் பாபாஜியில் படத்தில் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவருடைய புத்தகத்தில் ஒரு இடத்தில் இந்த குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரம்மராந்திரத்தை பற்றி. அது அந்த அன்பர் கேட்ட கேள்வியின் மூலம் அந்த இடத்தை இன்று நாங்கள் தொடக்கூடியதாக இருந்தது. அடுத்த கேள்வி என்னவென்றால், திரும்பவும் அதே கேள்விதான், எண்ணத்திற்காக ஒரு குடும்பத்திலிருந்து வந்த கேள்வி, அதுவும் ஒரு இளம் வயதினர் ஒரு பெண் பிள்ளை கேட்கும் கேள்வி. மிகவும் நன்றாக இருக்கின்றது. அந்த பெண் பிள்ளைக்கு வயது இப்போ 18 விட குறைவு. அவளுடைய கேள்வி என்னவென்றால், என்னுடைய இளம் வயதில் நான் குடும்பத்தாருடன் சேர்ந்து யோகம் செய்கின்றேன், ஆனால் என்னுடைய மனம் உலகியல்லேயே இருக்கின்றது. அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் கிரியா யோகத்தில் என்றபடியால் தான் சிறு பிள்ளையிலிருந்து நானும் கிரியா யோகத்தை ஆர்வமாக செய்கின்றேன். ஆனால் ஏன் நான் இந்த வயதில் இதில் ஆர்வமாக செய்ய வேண்டும்? மற்றவர்களை பார்க்கும்போது இன்பம் வெளியால் இருப்பது எனக்கு தெரிகின்றது, உலகியல் இன்பம். ஆகவே எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று அந்த பிள்ளையின் கேள்வி. இதை நாங்கள் மிகவும் முக்கியமாக எடுக்க வேண்டும். இளம் சமுதாயத்தினரிடமிருந்து இப்படியான கேள்விகள் வரும்போது அதற்கு நாங்கள் 2 விதமாக 3 விதமாக பதில்கள் முதல் பெற்றோர்களிடமிருந்து வரும்போது கொடுத்திருக்கின்றோம். இது பிள்ளையிடமிருந்தே நேர வந்திருக்கின்றது. ஆகவே ஒரு விடயம், எங்களுடைய உடலில் வேலை செய்யும் கலங்கள், கல உற்பத்தி சிறு பிள்ளையில் இருந்து வயது போய்கொண்டிருக்கும் போது கல உற்பத்தி கூடவாக இருப்பது ஒரு 40 வயது வரைக்கும். செல்ஸ் என்று சொல்லுவோம் அந்த பிள்ளைக்கு, நிச்சயமாக அது நான் சொல்லுவதை போது புரியும். அந்த உற்பத்தி கூடுதலாக இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்த உற்பத்தியை இன்னும் அதிகரிப்பதற்கு, அந்த 40 வயதிலிருந்து 50 ஆக்குவதற்கு, அல்லது 50 60 ஆக்குவதற்கு இந்த கிரியா யோகம் மிகவும் உதவியாக இருக்கும். அதை நீங்கள் சிறு பிள்ளையிலிருந்தே செய்து கொண்டு வரும்போது, அதனால் நீங்கள் நோயற்றவர்களாக இளமையாக பலகாலம் வாழலாம். அது உங்களுக்கு உலகியலில் ஒரு விருப்பை கொண்டு வருவதற்கு ஒரு வாயம். 2வது, நேரத்தை தவற விடாமல் உங்களுடைய உலகியலில் இருந்து கொண்டே இந்த கிரியா யோகத்தை செய்ய சொல்லி பாபாஜி தந்திருக்கின்றார், எல்லோருக்கும் தந்திருக்கின்றார், சிறு பிள்ளைகளுக்கும் சேர்த்து. ஆகவே நீங்கள் உலகியலிலும் வாழுங்கள், ஆனால் கிரியா யோகத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் நினைக்கலாம் இதை விட்டுவிட்டு அப்பா அம்மா மாதிரி இப்போ அவர்கள் இருக்கும் வயதில் 40க்கு மேற்பட்ட வயதில் ஓ 50க்கு மேற்பட்ட வயதில் நானும் செய்யலாம் தானே என்று. ஆனால் இந்த கல உற்பத்தி நடைபெறுவதை உங்களால் அந்த நேரத்தில் கூட்ட முடியாது. அது உடல் சம்பந்தமான விடயம். அது மாத்திரமல்ல, போக போகத்தான் உங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் பழைய காலத்தை தவற விட்டு விட்டோமே என்று. ஆகவே அந்த பக்குவத்திற்கு உலகியல் பக்குவமாக இருக்கலாம் அல்லது ஆன்மீக பக்குவமாக இருக்கலாம், நீங்கள் அந்த பக்குவத்திற்கு வரும் வரைக்கும் இதை தொடர்ந்து செய்து கொண்டு போனால்தான் நீங்கள் ஒரு நாளும் ஒன்றையும் தவறவிட மாட்டீர்கள். ஆகவே இந்த பிள்ளைக்கு நான் சொல்லும் பதில், நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு நன்மையே தவிர தீமை இல்லை. இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்லாக மெருகூட்டப்படும். ஆகவே ரெண்டையும் பேலன்ஸ் லைஃப் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். உங்களுடைய உலகியல் வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டு கிரியா யோகத்திலையும் விடாது, ஒவ்வொரு நாளும் சிறிய நேரமாவது அதை பயிற்சி செய்து, உங்களைப் போல் வயதில் இருப்பவர்கள் அதில் மேலே வளர வேண்டும். கிரியா குடும்பத்தில் அதைத்தான் பாபாஜியும் விரும்புகின்றார். அவருடைய ஆசிகள் உங்களுக்கு எப்பவும் உண்டு என்று உங்களுடைய கேள்விக்கு பதில் தருகின்றேன். அடுத்த கேள்வி வந்தது, அது என்னவென்றால், ஓகே, அடுத்த கேள்வி எழுதி வைத்தேன் அங்கே என்று தேடுகின்றேன். அடுத்த கேள்வி வந்தது, இந்த உலகத்தில் திரும்பவும் உலகம் சார்ந்தது தான், நாங்கள் உலகியலில் இருக்கின்றோம், எங்களை நாங்கள் இல்லறத்தார் இல்லறத்தில் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். இது ஒரு குடும்பத்தவரிடமிருந்து வந்த கேள்வி. சிலர் துறவறமும் செல்கின்றார்கள், துறவறத்தில் இருக்கின்றார்கள், துறவியாக இருக்கின்றார்கள், ஓ துறவியாக ஆகின்றார்கள். இதில் எந்த நிலை உயர்ந்தது? அதுதான் அந்த அன்பருடைய கேள்வி. ஏனென்றால் எல்லோரும் இப்போ சைவ சித்தாந்தத்தை படித்து கொண்டு வருவதால் இந்த துறவு நிலை குடும்பத்தை விட்டு விலத்தினால் நல்ல நிலை இருக்கின்றதா என்ற பல கேள்விகள் எழுகின்றது. ஏனென்றால் அவர்கள் ஓரளவு வாழ்ந்து முடிந்து விட்டார்கள். ஆகவே இதிலிருந்து தப்பித்து விடலாமா, வெளியால் சென்றால் அங்கு நல்ல நிலை உண்டா என்று பலரின் மனதில் ஓடுகின்றது, குடும்பஸ்தவர்களின் மனதில். அதை வைத்துத்தான் இந்த அன்பர் அந்த கேள்வியை கேட்டாரா என்னவோ எனக்கு தெரியாது. துறவிக்கும், துறவு நிலையில் இருப்பதற்கும் இல்லற நிலையில் இருப்பதற்கும் எந்த நிலையில் இருப்பது மிகவும் சாலச் சிறந்தது, இதில் எந்த நிலையில் இருப்பவர் பெரியவர் என்றது அந்த அன்பரின் கேள்வி. ரெண்டு நிலையிலுமே இருக்க வேண்டும் என்பதுதான் பாபாஜியின் கிரியா யோகம். அது முதலாவது பதில். ரெண்டாவது, இதில் எந்த நிலை உயர்ந்தது என்பது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நிலையில் ஒழுங்காக உண்மையாக இருப்பீர்களாக இருந்தால்தான் அதற்கு பதில் உண்டு. வாயளவில் மாத்திரம் நான் துறவு நிலையில் இருக்கின்றேன், நான் இல்லறத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி இந்த கேள்விக்கு பதில் கண்டுவிட முடியாது. இல்லறத்தில் இருந்தால் நீங்கள் இல்லறத்தில் செய்ய வேண்டிய எல்லா தர்மங்களையும் நீங்கள் செய்ய வேண்டும். அது மனைவிக்காக இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இருக்கலாம், தாய் தகப்பனுக்காக இருக்கலாம், சுற்றத்தாருக்காக இருக்கலாம், நண்பர்களுக்காக இருக்கலாம். அவற்றை நீங்கள் உண்மையில் நின்று உண்மையாக இருந்து செயல்படுவீர்களாக இருந்தால் நீங்கள் பெரியவர். அதே நேரம் துறவறத்துக்கு போய்விட்டீர்கள், துறவரம் என்றால் பெரியவர் என்று நீங்கள் நினைத்துவிட முடியாது. அந்த துறவரத்தில், அந்த பயிற்சியில், அந்த நிலையில் நீங்கள் அந்த துறவரத்தில் இருக்கும்போது என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக செய்தால்தான் நீங்கள் அங்கு நல்ல உயர்ந்த நிலையிலோ அல்லது ஒரு நல்ல நிலையிலோ நீங்கள் இருக்கலாமே தவிர மற்றும்படி இருக்க முடியாது. அதற்காகத்தான் பாபாஜி எங்களுடைய மனம் ஒரு குரங்கென்றபடியால் கிரியா சாதகர்களுடைய வாழ்க்கையை இரண்டு இடத்திலையும் அமைத்து தன்னுடைய பயிற்சியை செய்ய சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் அவர்களுடைய நிலைகள் மாறும் போதும் அவர்கள் தடம் புரளாமல் இரண்டு நிலைகளிலும் மாறி மாறி இருந்து ஒரு நேரத்தில் பக்குவப்படும் போது இந்த பிறப்பிலோ எந்த பிறப்பிலோ சரியான இடத்தை அடைவார்கள் என்பது பாபாஜியின் கிரியா யோகத்தின் உக்தி என்று குருமார்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவேதான் நீங்கள் எங்கிருந்தால் நல்லம் உயர்ந்தது என்று பார்த்தால் இரண்டு நிலையிலும் உயர்ந்த நிலை இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்ததுதான் அந்த உயர்ந்த நிலை என்று இந்த அன்பருக்கு பதில் சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியுடன் சேர்ந்து அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள், கதையுங்க.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் மரமே போல கேள்வி பதிலிடக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. இன்றைய கேள்விகள் சாதகர்கள்கிட்ட அனைத்து கேள்விகளுக்கு மிகவும் சிறப்பான விளக்கம் தரப்பட்டதை சிறப்பாக இருந்தது. அதில் குறிப்பாக கோபத்திலிருந்து எப்படி விலகுவது என்பதற்கு குணங்களில் மூன்று வகை குணங்கள் இருப்பது என்று விளக்கப்பட்டதுடன் கோபம் ஒரு தீப்பந்தத்தை போன்றது என்ற சிறந்த உபமானம் மூலம் சிறப்பான பதில் தரப்பட்டது. அடுத்து பக்குவ நிலையில் இருக்கும் போதுதான் சிறப்பு என்பதற்கு தத்துவ குணத்தில் இருக்கும் போது இறை திருவடியை பற்றியது. சாதனைகளை பொறுத்து இறை திருவடியை அடியலாம் என சிறப்பாக விளக்கப்பட்டது. அடுத்ததாக எவ்வளவு காலம் எடுக்கும் என்ற கேள்வி, அதற்குரிய பதில் அறிவுத்திறன் மட்டும் போதாது, அறிவுத்திறனை செயலாற்ற வேண்டும் என சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அடுத்து மூன்றாவது கேள்வியாக சூரிய நமஸ்காரத்தின் போது தலைக்கு மேல் கைகளை தூக்கி செல்வதற்குரிய காரணம் கேட்கப்பட்டது. அதற்கும் தலைக்கு மேல் சகஸ்கார சக்கரம் உள்ளது, தலை உச்சியிலிருந்து 12 அங்குலத்திற்கு மேல் இருக்கும் பிரம்ம ரந்திரம் மிகவும் சிறப்பு, அதில் சிவன் சக்தி இருப்பதுதான் சிறப்பு, அதற்குரிய பதிலும் சிறப்பாக தரப்பட்டது. அடுத்ததாக சிறிய வயதில் யோகம் பயிலும் போது சம்பந்தப்பட்ட கேள்வி, சிறிய பிள்ளைகளின் கடன் உற்பத்தி முக்கியத்துவம் விளக்கப்பட்டது. உலகியலில் இருந்து கொண்டே யோகம் பயிலும் போதுதான் யோகத்தின் மகிமையை உணரலாம் என்பது உங்கள் பதிலிருந்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக உலகியலில் இருக்கும் போது துறவு நிலைக்கு செல்லும் போது எந்த நிலையில் இருப்பது உயர்ந்தது என்பது பற்றிய கேள்விக்கும், இல்லற நிலையை சரிவர செய்தால்தான் துறவர நிலைக்கு போவது சரியான உயர்ந்த நிலை என்பதை உணரலாம். எனவே இன்றைய சத்சங்கம் கேள்விகளுக்கு மிகவும் சிறப்பான பதில் உபமானங்களுடன் காக்கப்பட்டது. அதை எல்லா கிரியாசாரங்களும் உள்வாங்கி சத்சங்கத்தின் பலனையும் இதனுடைய முக்கியத்தையும் உணர்ந்து பலனடைய வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. ஸோ நன்றி ரவினையா. அந்த 5 கேள்விகளுக்குரிய சுருக்கத்தை மிகவும் அழகாக அவர்களுடைய சித்தங்களுக்கு செல்லும் வரையில் நீங்கள் அதை கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயனையாவிடம் செல்லும் முதல் ஒரு உதாரணத்தை இந்த பெண் பிள்ளையின் கேள்விக்கு மனதில் சிந்தித்தேன். அந்த நேரம் பதில் கொடுக்கும் போது அந்த நேரம் வரவில்லை, இப்போது வந்துவிட்டது. இந்த உபமானம் கொடுக்கும் போது அது மிகவும் சிறார்களுடைய மனதில் பதிந்துவிடும் என்பதற்காக அதை இங்கு பதிவுக்கு கொண்டு வருகின்றேன். அதுவும் சைவ சித்தாந்த பேராசிரியருடைய ஒரு உபமானம் சைவ சித்தாந்த வகுப்பில். அந்த உதாரணம் என்னவென்றால், ஒரு 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 கப்பல் ஒன்று கடலில் செல்லும் போது கரை ஒதுங்குகின்றது ஏதோ ஒரு காரணத்தினால். அந்த காரணத்தினால் அது கதையை கரை ஒடுங்கும் தீவில் அந்த அந்த கப்பலில் சென்றவர் ஒதுங்குவதாகவும், அவர் அந்த தீவுக்குள் சென்றவுடன் அந்த தீவு மக்கள் அவரை பிடித்து அந்த கப்பலை சென்றவர்களை பிடித்த ஒரு அரசன் தான். அந்த 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 தீவுக்கு அவரை அரசன் ஆக்குகின்றார் கல். அப்போது அவர் அந்த தீவில் இருக்கும் ஒரு சாதாரணமானவர் தான் சென்றார் என்று தான் நினைக்கின்றேன். அந்த ஓமானத்தில் யாராகவும் இருக்கலாம், அதை அரசன் ஆக்குகின்றார்கள். அப்போது அவர் அங்கு இருந்த அந்த அரசனாக்கும் போது அந்த ஊரில் இருந்த மந்திரியிடம் கேட்கின்றார், ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது? நான் என்னுடைய புயல் காற்றில் அகப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். இப்படியான ஒரு தீவில் இப்படியான ஒரு விடயம் செய்கின்றீர்கள், ஏன் இப்படி செய்கின்றீர்கள்? இதன் தாய்பெரியம் என்னென்று கேட்கும்போது அந்த மந்திரி சொல்லுகின்றாராம், இங்கு யார் வந்தாலும் இந்த தீவுக்கு அவரை உடனடியாக அரசனாக்கி விடுவார்கள். ஆனால் அவர் 5 வருடம் அந்த பதவியை செய்தவுடன் அவரை கொண்டே பக்கத்தில் இருக்கும் இன்னொரு சிறிய தீவில் விட்டு விடுவார்கள். அத்துடன் அவருடைய கதை முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த தீவில் மிருகங்கள் வாழும் தீவு, அவர் அங்கு போனவுடன் அவர் மிருகங்களால் கொல்லப்பட்டு விடுவார் என்று. இதை கேட்டதும் இவர் சஞ்சலப்படுகின்ற, பிள்ளையான தீவில் வந்து தான் அடைபட்டு விட்டேனே, கரை ஒதுங்கும் போது இது நிகழ்ந்து விட்டதே என்று அந்த போய் கரை சேர்ந்தவர் யோசிக்கின்றாரா. அதற்கு அந்த சாதுரிய மந்திரி, என்ன யோசிக்கிறீர்கள் என்று கேட்கும்போது, தெரியாமல் இங்கு வந்து என்னுடைய உயிரை பறி கொடுக்கப் போகின்றேனே 5 வருடத்தில், ஆகவே தான் யோசிக்கின்றேன் என்று சொன்னாரா. அதற்கு அந்த மந்திரி சொன்னாரா, நீங்கள் பலர் இங்கு வந்து அப்படித்தான் வாழ்க்கை முடிந்திருக்கின்றது, பலருக்கும் நான் இந்த உபாயத்தை சொன்னேன், நீங்கள் இதை பற்றி நீங்களும் அதே கோணத்தில் சிந்திப்பதால் உங்களுக்கும் அதே உபாயத்தை தருகின்றேன், அதன்படி நீங்கள் செய்தால் தப்பித்து விடுவீர்கள் என்று. அதுதான் மந்திரியின் நிகழ்வு. அப்போ இவர் கேட்கின்றாராம், அப்படி நான் என்ன செய்யலாம், தயவு செய்து சொல்லுங்கள் என்று. அதற்கு அந்த மந்திரி சொல்கின்றாராம், நீங்கள் இப்போது இந்த 5 வருடங்களும் இங்கு அரசராக இருக்கும் போது எல்லோரும் உங்களுடைய சொற்கேட்டு நடப்பார்கள், ஏனென்றால் இந்த தீவுக்கு நீங்கள் தான் அரசன். நீங்கள் இந்த 5 வருஷமும் இங்கு அரசராக இருக்கும் போது உங்களுடைய அரச கட்டளைக்கு கீழே இங்கிருந்து நீங்கள் மக்களை அல்லது உங்களுடைய அரச சபையில் இருப்பவர்களை வைத்து அந்த பக்கத்தில் இருக்கும் தீவில் இருக்கும் விலங்குகளை அடைத்தோ கட்டுப்படுத்தியோ அந்த தீவை துப்புரவு செய்யுங்கள். துப்புரவு செய்துவிட்டு அதோடு நின்று விடாமல் இங்கிருந்து மக்களை அங்கே குடியேற்றம் செய்யுங்கள். இந்த 5 வருடத்துக்குள் நீங்கள் இவற்றை செய்து விடுவீர்களாக இருந்தால் இந்த தீவு வழக்கப்படி உங்களை 5 வருடங்களுக்கு அந்த தீவுக்கு அனுப்பும் போது அந்த தீவும் மக்கள் வாழும் விலங்குகளால் பிரச்சனை இல்லாத ஒரு தீவாக மாறிவிடும். அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக உயிருடன் இருக்கலாம் என்று சொன்னாராம். அதை கேட்ட அந்த நபர் சந்தோஷப்பட்டு அந்த வழியில் சென்றார் என்று அந்த கதையை ஓமானமாக பேராசிரியர் அவரிடத்தில் சொல்கின்றார். அதை என்னத்திற்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார், அதை என்னத்திற்கு நான் இந்த பெண் பிள்ளைக்கு சொல்கின்றேன் என்றால், 5 வருடத்துக்கு பிறகுதான் அந்த நிகழ்வு நடக்கப் போகின்றது. இருப்பினும் அந்த மந்திரியின் ஆலோசனைப்படி அவர் செயல்பட முற்பட்டார். அதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கை. இந்த பிள்ளைக்குரிய பதிலை ஓமானத்தில் கொடுக்கின்றேன். எங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, அது 5 வருடம் இல்லை, பின்னால் என்ன நடக்கப் போகின்றது என்பதை இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் போது தெளிவாக உண்மையாக எல்லோருக்கும் மனதில் படுகின்றது, சித்தத்துக்குள் வருகின்றது. அது எல்லோருக்கும், இந்த பிள்ளைக்கு மாத்திரமில்லை, நாங்கள் எல்லா சாதகர்களுக்கும் இந்த ஓமானம் விளங்கிவிட்டதென்றால் என்ன நடக்கப் போகின்றது என்று தெரிந்துவிட்டது, அதற்குரிய காரணமும் தெரிந்துவிட்டது, செயல்படும் தன்மை எங்களுடைய கையில் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த பாதையை, அந்த வழியை, அந்த செயல்படும் திறன் தெரிந்துவிட்டதை நாங்கள் காலதாமதம் இல்லாது செயல்படுத்த தொடங்கினோம் என்றால்தான் அந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் உடலில் வரும் பிரச்சனைகள் எதுவாகவும் இருக்கலாம், அல்லது அடுத்த நிலைக்குரிய நிலை எதுவாகவும் இருக்கலாம், அதை நீங்கள் இடைவிடாது அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தால்தான் அந்த நேரம் வரை இருக்கும் துன்பம் இல்லாது இருக்கும் என்பது இந்த ஓமானத்தின் மூலம் பேராசிரியர் கொடுக்கின்றார். அது இந்த பிள்ளைக்கும் விளங்கக்கூடிய ஒரு ஓமானமாக இருக்கும். ஏன் இந்த இள வயதில் நாங்கள் இவற்றை செய்ய வேண்டும்? ஏனென்றால் வயது முதிர்ந்த பின் இதை பற்றி சிந்திப்பதில் அர்த்தம் இல்லை. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இப்போது நான் கார்த்திகேயன் ஐயாவிடம் வருகின்றேன். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபா ஆஜி நமோ,
ஓம் கிரிய பாபா ஆஜி நமோ,
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய.
நல்லதோ சத்சங்கம். ஒரு சிறு வயதுல நல்ல ஒரு தைரியமா ஒரு கேள்வி கேட்டதுக்கு பாபாஜியுடைய அருளால அதுக்கு நன்றி சொல்றேன். இப்படிதான் கேட்கணும். இந்த கிரியா பாபாஜி யோகா சங்கத்தினுடைய சத்சங்கத்தை வந்து கிரியா யோக சாதகருக்கு மட்டும் கேட்கிறது, எல்லாரும் கேட்கணும். கிரியா குடும்பத்துல உள்ளவங்களும் கேட்கணும். கிரியா பயிற்சி பெறாட்டினா கூட இந்த சத்சங்கத்தை கேட்கணும். கேட்கக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை வரும். ஏன்னா சாதனை பண்றவங்க மட்டும் ஒழுங்குமுறைக்கு வந்து அந்த குடும்பத்துல வந்து சக்சஸ் பண்றது கொஞ்சம் கம்மி தான். அவருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். இத குடும்பத்துல உள்ளவங்களும் கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். இத சைவ சித்தாந்தத்துல அழகா சொல்லுவாங்க. உங்க மனைவி சைவ சித்தாந்தத்துல சேராட்டினான்னு பரவாயில்ல, ஒரு ஓரமா டெஸ்க் எடுத்து போடுறோம், நாங்க சாப்பாடும் கொடுக்குறோம், டீயும் கொடுக்குறோம், எல்லா வசதியும் செய்யறோம், சும்மா உட்காந்துருக்க சொல்லுங்க. இங்க என்ன நடக்கிறாங்க, நடத்துறாங்க, என்ன பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க என்றத சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் அவங்களுக்கு நீங்க தேடி கொடுங்க, அதை நாங்க உதவியா செய்யறோம்னு சொல்லி சைவ சித்தாந்தத்தை சொல்றாங்க. பணமும் கட்ட வேணாம், சாப்பாடும் நாங்க போடுறோம், இங்க என்ன நடக்குது, இந்த வீட்டுக்காரர் போய் அந்த சைவ சித்தாந்தத்துல என்ன செய்யறாரு, வெட்டித்தனமா உக்காந்துருக்காரா, இல்ல உலக வார்த்தைக்கு பேசுறாரா, வெட்டித்தனமா பேசிட்டு இருக்காங்களா, இல்ல உலகத்துக்கு தேவையில்லாத பேச்சு பேசுறாங்களா என்றத அவங்க கொஞ்சோடு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சைவ சித்தாந்தத்துல அத நடைமுறைக்கு கொண்டுட்டு வராங்க. அத மாதிரி ஒரு 50 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு 20 குடும்பத்துல உள்ளவங்க வராங்க. வந்து அவங்களும் ஆஹா, நம்ம வந்து தப்பா எடை போட்டுட்டோம், இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து இங்க நல்ல விஷயங்களை சொல்றாங்க, நம்ம தப்பா எடை போட்டுட்டோம் சில உணர்ந்து என் எதிர்க்கே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த சத்சங்கம் எல்லாரும் கேட்கணும், நடைமுறையில கேட்கணும். அப்பதான் நமக்கு வந்து குடும்பத்துல கொஞ்சம் சில அமைதிகள் வரும். அதோட மட்டும் இல்ல, அவங்களுக்கும் பலன் கொடுக்கும், நமக்கும் பலன் உண்டு. ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு, குடும்பம்ன்றது ஒரு கூட்டுக்கலவை மாதிரி எல்லாரும். ஏன்னா இறைவனுடைய படைப்பு வந்து தனித்தனியா ஒரு மனிதனை வந்து படைச்சிருந்தா, தனித்தனியா இருந்தாலும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க உதவியோட தான் எல்லா காரியங்களும் நடைபெற்று வந்துட்டு வருது. அந்த வகையில நம்மளுக்கு வந்து இல்லற யோகமா இருக்கனால குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்தி எல்லாரும் ஒரு சிறிதளவாவது அதுல கடைபிடிச்சி செயல்படக்குள்ள சாதனா பண்றவங்களுக்கும் சாதகமா இருக்கும், சாதனா இல்லாத குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு தெளிவு நிலை கிடைக்கும். இது சைவ சித்தாந்தம் தான் ஆராய்ச்சி பண்ணி இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில இத மாதிரி கேட்குள்ள சிறு பிள்ளைகளும் கேள்வி கேட்கணும், பெரியவங்களும் கேட்கணும், சாதகர்களும் கேட்கணும். சாதகர்களும் பக்குவமாகணும், சிறு பிள்ளைகளும் பக்குவமாகணும், பெரியவங்களும் பக்குவமாகணும். அந்த வகையில இந்த ஒரு சத்சங்கம் நல்லா ஒரு சிறப்பா நடந்துட்டு இருக்கு, இன்னும் சிறப்பா நடக்கணும். இன்னும் நிறைய நீங்க கேள்வி கேட்க கேட்கதான் பாபாஜி நிறைய உங்களுக்கு பதில கொண்டு வந்து அவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட நீங்க கேட்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் பாபாஜிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறேன். ஓம் பிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அதை அற்புதமாக சத்சங்கத்தில் சொன்னவற்றை மீட்டி சொல்லாது அதன் சாரத்தை ஒரு சிறு தொகுதியாக்கி நன்றாக கொடுத்திருக்கின்றீர்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை கார்த்திகேயன் ஐயா பாபாஜி அருளினார். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய.